கிழக்கு புளூஸை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் வானொலிகளினூடாக தவழ்ந்து வரும் வானொலி முத்தமிழ் ஓசையை சிவமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று மே மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை 2024 நிகழ்ச்சியிலே முதலாவதாக வளமை போன்று இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசிரியர் நண்பர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் செய்நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இக்குறட்பாவின் பொருளை நோக்குவோம். தான் ஒரு உதவியும் முன் செய்யாது இருக்க பிறர் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாக முடியாது என விளக்கம் தருகின்றனர். உதவிகள் என்று சொல்லப்படும் கைமாறுகள் எல்லாம் காரணமுடையதாக எதிர்பார்ப்பு கொண்டவையாக இருப்பதால் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாத உதவி உயர்ந்ததாக கருதப்படுகின்றது. இத்தகைய உதவிக்கு ஈடாக எதுவுமே இல்லை என்பதாகும். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது சிறப்பு நேர்காணல். அண்மையிலே தமிழகத்திலே இயற்கை எய்திய திராவிட கழகத்தினுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு பெருந்தலைவராக இருந்த திரு அறிவுக்கரசு அவர்கள் நம்முடையே தற்போது இல்லை என்ற நிலையாகிவிட்ட நிலையிலே அவருடைய புதல்வர் ஆக்லாந்து மண்ணிலே வாழ்ந்து வருபவர் எமது சக வானொலியான முத்தமிழ் சங்கத்தினுடைய சங்கம் வானொலியினுடைய தொகுப்பாளராக நெடுங்காலமாக சேவையாற்றி வருகின்றவர். அவருடைய தகப்பனாருடைய மறைவு தொடர்பான தகவல்களோடும் அவர் பற்றிய நினைவலைகளோடும் நிகழ்ச்சியிலே நேர்காணலை வழங்குவதற்காக இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் முனைவர் லக்குவன் சொக்கலிங்கம் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே. இன்று நாம் ஒரு சிறப்பான நிகழ்வாக சிறப்பான நேர்காணலாக நம்முடைய நண்பர் திரு மணிநிலவன் அவர்களை இங்கு தங்கள் நெஞ்சிலே நிறுத்துகிறோம். அவருடைய தந்தை அறிவுக்கரசு மிகவும் புகழ்பெற்றவர். தன்மான சிங்கம், நல்ல தமிழர் என்று கூறுவதில் நமக்கு எந்தவித தயக்கமும் வேண்டாம். ஐயா, நம்ம நேர்காணல் போகிறோம். ஐயா, உங்களை தங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகமும் மற்றும் தங்கள் தந்தையை பற்றி நாம் மிகுந்த அளவிலே அளவிருக்கிறோம், பேச இருக்கிறோம். அந்த வகையிலே தங்கள் தந்தை அறிவுக்கரசு கடலூர் பகுத்தறிவு சங்க செயலாளராக பணியாற்றியவர் என்று நமக்கு தெரிகிறது. தங்கள் தந்தையின் தந்தை தங்களுடைய பாட்டனார் 16/8/36 பெரியாரை, அதாவது ஐயாவை அழைத்து நிகழ்ச்சி நடத்தினார் என்பதும் நமக்கு தெரிய இருக்கிறது. முரட்டு மரியாதை சிங்கம் என அழைக்கப்பட்ட தங்களின் தந்தையை பற்றி உங்களுடைய இளமை பருவத்தில் எப்படிப்பட்ட அனுபவங்களை கொண்டீர்கள், ஏற்றுக்கொண்டீர்கள் என்று நீங்கள் சில கருத்துக்களை கூற முடியுமா ஐயா?
வணக்கம் இலக்குவன் ஐயா. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை அளித்த முத்தமிழ் ஓசை வானொலிக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து சொல்லிக்கிறேன். நான் ஒரு என்னுடைய குரல் உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 23 காலமாக இந்த நாட்டில் நான் முத்தமிழ் சங்கம் வானொலியும் இன்னப்பிற வானொலிகளிலையும் நான் தொகுத்து வழங்கியிருக்கிறேன். நான் நிறைய பேரை நேர்காணல் பண்ணியிருக்கேன். என்ன நேர்காணல் பண்ணுகின்ற ஒரு முதல் நிகழ்ச்சியாக இது இருக்கிறது. இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த இலக்குவன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. என்னுடைய தாத்தா வந்து 1935 சுயமரியாதை இயக்கம் கடலூரில் ஆரம்பித்தாருங்க. அதாவது நீதி கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தது, பெரியார் அவர்கள் எல்லாம் வெளியில் வந்தது 1920 அது 15 கழித்து தாத்தா வருகின்றார்கள். அப்போ வந்து 1936 பெரியாரை சந்திக்கிறார். அப்புறம் அவர் ஒரு முரட்டு சுயமரியாதைக்காரராகவே மாறிவிடுகின்றார். கருஞ்சட்டை வீரராக மாறுகிறார். எங்கள் அப்பா பிறந்தது 1940. ஸோ அவர் பிறக்கும்போது பிறவி நாத்திகராகவே பிறந்தார். அதே போலவே நான் அடுத்தது. ஸோ அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தில் பிறக்கிற குழந்தை எப்படி அந்த மத வழிபாடு வளர்க்கப்படுமோ அதே மாதிரியே நான் ஒரு அந்த திராவிட இயக்க கொள்கையில் ஏற்றுக்கொண்டு திராவிடர் கழகத்தில் பிறந்த கொள்கையில் ஏற்ற ஒரு குடும்பத்தில் பிறந்தனால அந்த திராவிடர் கழக ஒரு குழந்தையாகவே நான் வளர்க்கப்பட்டேன். எங்கள் அப்பா எதுவுமே வந்து அதாவது சொல்லி வளர்க்க மாட்டாங்க, தானாக தான் எல்லாருமே புரிகிற அளவுக்கு தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. எனக்கு வேறு மாற்றுக்கருந்து இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வாங்க. அதுதான் வந்து எங்களுடைய இது. உங்களுடைய அறிவுக்கு என்ன சரின்னு படுதோ அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க, சரின்னு படலைன்னா அதை விட்டுருங்கன்னு சொல்கிறது தான் பெரியாருடைய கொள்கையை. எதையும் வந்து அவர் திணிக்க மாட்டார், அதை ஏற்றுக்கிட்டு என் பின்னாடி வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாருங்க. ஸோ அது மாதிரியே நான் வளர்க்கப்பட்டேன். அந்த தந்தையை கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களுக்கு முன்பு இழந்து விட்டேன். 83 வயதில் ஒரு உடல்நலக்குறைவு இருந்தாலும் அந்த ஒரு அதாவது இறப்பதற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்பு கூட ஒரு செய்மரியாதை திருமணத்தை நடத்தி வைத்தார். இறப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு கூட முகநூலில் ஒரு ஆக்டிவாக இருந்த ஒரு சுயமரியாதைக்காரரை, கருப்பு சட்டை வீரரை இழந்தோம். எங்கள் குடும்பத்தும் இழந்தது போலவே இயக்கத்துக்கும் அது ஒரு பெரிய நட்டம்தான். ஆனால் இயற்கை நாம் வெல்ல முடியாதல்லவா, அந்த இயற்கை அந்த துயரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம்.
நன்றி ஐயா, நல்ல ஒரு அருமையான கருத்தை பதிவு செய்தீர்கள். அதாவது இயற்கை உள்ளதற்கு நம்மால் முடியாது என்று கூறினீர்கள். அந்த இயற்கையோடு நாம் பயணிக்கிறோம். என்னதான் இயற்கை நம்மோடு போட்டி போட்டு அது வென்றாலும் நம்முடைய வாழ்ந்த மக்களை அவர்கள் தந்த நூல்களை நினைவுகளை இயற்கை நம்மை விட்டு எடுத்து எங்கும் செல்ல முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. முக்கியமாக நம்முடைய மணிரலவன் தந்தையாருடைய அறிவுக்கரசு அவருடைய உரைகளையும் கேட்டிருக்கிறேன், நூல்களை படித்திருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் அவரின் படத்தை பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு உற்சாகம் உள்ளே பொங்கும். இதில் நான் பாரதியையும் சேர்த்து பார்க்கிறேன். என்னவென்றால் அவருடைய கருத்து அப்படி, கருத்து ஆழம் அப்படி, அவர் எழுதிய நூல்கள் எத்தனையோ. ஆக நம்முடைய நண்பர் மணிநிலவன் அவர்கள் அவருடைய நூல்களையும் படித்திருக்க நிறைய 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 வாய்ப்பு கிடைக்கின்றன. அந்த வகையிலே ஐயா, அவருடைய நூல்களின் செழுமை அனைவரின் உள்ளத்தையும் ஈர்த்து கொண்டும் இருக்கிறது. எந்தவித ஐயமும் இல்லை அதில். இருந்தாலும் அந்த வகையில் உங்களை கவர்ந்த நூல் எது, அது ஏன் உங்களை கவர்ந்திருக்கிறது என்று சில கருத்துக்களை பகிர முடியுமா?
நிச்சயமாக ஐயா, அவர் அதாவது திராவிடர் கழகத்தில் அவர் இணைந்த பிறகு 2001 தான் அவர் வந்து முதன் முதலாக புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறாருங்க. அது முன்னாடி அரசு பணியில் இருந்தார், அதற்கு பிறகு வந்து மேடை பேச்சுகளில் திராவிடர் கழகத்தில் இருந்தார். 2001 அதாவது தன்னுடைய தந்தையினுடைய 100 பிறந்தநாள், 100 ஆரம்பிக்கும் பொழுது அதற்காக தான் செய்ய வேண்டிய ஒரு பணியாக ஒரு முதல் புத்தகம் எழுதினார். பெரியார் பன்முகம், அதாவது பெரியார் ஒரு பன்முக தன்மை கொண்டவர் அப்படின்ற ஒரு புத்தகம் ஒன்று எழுதினார், முதல் புத்தகம். அது எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த புத்தகம். எல்லாருக்கும் அந்த முதல் குழந்தை ரொம்ப பிடித்த குழந்தையாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அவருடைய முதல் புத்தகம் பிடிக்கும். அதே மாதிரி எல்லா மதங்களிலும் சரி எல்லா இதுலேயும் நிலைகளிலும் மிகவும் ஒடுக்கப்பட்டவர்கள் பெண்கள். அந்த பெண்களை மையமாக வைத்து அதாவது செகண்ட் செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புத்தகம் ஒன்று உலக அளவில் பெண்களுக்காக அவர்களுடைய விடுதலைக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் வெளிவருவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பே பெரியார் அவர்கள் எழுதினால் பெண் ஏன் அடிமை ஆனால் அப்படின்ற புத்தகம். அதை தொடர்ந்து அப்பா அவர்கள் அடிமை பெண் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினாருங்க, அதுவும் ஒரு நல்ல புத்தகம். அதே மாதிரி அவர் இறந்த பிறகு நீங்கள் கூட அந்த நினைவு நாளுக்கு வந்திருந்தீங்க, அந்த படத்திறப்புக்கு அப்போ வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் வந்து அதாவது திராவிடர் கழகம் சமூக அந்த நீதி கட்சியை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்தாருங்க. அது வந்து ஒரு பெரிய வேலை. என்னென்னா 1920 நடந்தது அதெல்லாம் வந்து காண கிடைக்காத அதை கிடைக்க அறிய ஒரு பத்திரிகையிலேருந்து சேகரித்து இதற்காகவே போய் பெரியார் திடலில் 6 காலம் தங்கியிருந்து அதற்கான குறிப்புகளை எடுத்து அந்த எழுதின ஒரு புத்தகம், ஒரு பெரிய அரிய புத்தகம். அந்த காலகட்டத்தில் பெரிய நூல்கள் ஒன்றும் கிடையாது அந்த காலகட்டத்தை பிறகு. அதை எழுதியது ஒரு பெரிய ஒரு அதாவது தமிழுக்கு ஊவேசா செய்ததை போல திராவிட இயக்கத்திற்கு அவர் செய்த ஒரு அரும்பணியாகத்தான் நான் பார்க்கின்றேன்.
நிச்சயமாக மிக நல்ல கருத்தை பதிவு செஞ்சீங்க. என்னென்னா இப்போது பகுத்தறிவுன்னு பார்க்கும் பொழுது அதுதான் இயற்கையும் கூட. இயற்கையோடு தான் அவர் பயணித்திருக்கிறாரோ, அவர் வேற எங்கும் போய்விடவில்லை என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. மக்கள் வருகிறார்கள் போகிறார்கள், இருந்தாலும் அவர்களுடைய படங்களும் நினைவுகளும் நூல்களும் கருத்தாக்கமிக்க அந்த சொற்களும் தான் நம்மை ஆள்கின்றன என்று நான் கூறுவேன். ஐயா, உங்களுடைய தந்தையருடைய படத்தை பார்க்கும் பொழுது அந்த முறுக்கு மீசை, வெள்ளை நிறத்த மீசையாக இருந்தாலும் அவர் படத்தை பார்க்கும்போதெல்லாம் ஒரு முறுக்கு மீசை, ஒரு கருஞ்சட்டை வீரனை, மனமுள்ள ஒரு தமிழனைத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. அவர் சோர்ந்து அதில் இருந்து மீண்டு எழுச்சி பெற்ற அனுபவங்களை பற்றி கூற முடியுங்களா?
அதாவது அவர் வந்து எங்கள் தாத்தாவினுடைய விருப்பம் வந்து தன்னுடைய குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து இயக்கத்துக்கு போகணும், கட்சி வேலை செய்யணும் அப்படின்னு தான். ஆனால் அப்போதுக்கு இருந்த 1958 இருந்த குடும்ப சூழ்நிலை காரணமாக அவர் அரசு பணிக்கு போனாருங்க. போய் முடிச்சுட்டு 1998 அரசு பணியை முடிச்சுட்டு அவர் வந்து இயக்க பணிக்கு வந்தார், திராவிட கழகத்துக்காக வந்து சேர்ந்தாருங்க. அது அந்த 40 ஆண்டு காலம் அரசு பணி செய்ததே அவர் சோர்ந்து போனதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்போ நான் கட்சிக்கு வருவேன்ற அந்த ஒரு ஈடுபாட்டோட தான், குடும்ப சூழ்நிலை காரணமாகத்தான், அந்த பொருளாதார சூழ்நிலைக்காக தான் கட்சி அரசு பணியில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அரசு பணியிலையும் அவர் ஒரு 10வது முடிச்சுட்டு ஒரு 10வது முடித்தவன் ஒரு கலெக்டர் ஆகலான்ற ஒரு நிலைக்கு போய் தான் சில நாட்கள் கலெக்டராகவே புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கலெக்டராகவே வேலை செய்து வெளியில் வந்தாருங்க. 98 அவர் வந்தவுடனே ஆசிரியர் வீரமணி வந்து அவர் வரவேற்று கட்சி பணிக்கு உள்ளார வந்தாருங்க. ஸோ இது ஒரு பெரிய அந்த 40 ஆண்டு காலம் அவருடைய சோர்ந்து போனது காலம் தான் சொல்லலாம். இன்னொரு சம்பவம் என்னென்னா, 2002 என்னுடைய தாயார் வந்து கொஞ்சம் உடல்நிலை காரணமாக கொஞ்சம் சில காலங்கள் ஓய்வில் இருந்தாங்க. அது அவங்களுடைய சிகிச்சைகள் தொடர்ந்து அறுவை சிகிச்சைகள் அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் தளர்ந்து போய் தான் இருந்தாருங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க இறந்தாங்க, பிப்ரவரியில் இறந்தாங்க, 12ஆம் தேதி இறந்தாங்க, 18ஆம் தேதி கட்சி பணிக்கு போனாருங்க. அந்த இறந்த சோகத்தை 6 நாட்களில் முடிச்சுட்டு அடுத்து உடனே நான் கட்சி பணிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய பணி வந்து குடும்ப பணியை விட சமுதாய பணி பெருசு அப்படின்னு நினச்சதுனால, அந்த தொண்டரம் பெருசுன்னு நினச்சனால அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாருங்க. குடும்பத்துக்குன்னு ஒதுக்கின சோகத்தை அதோட வச்சுட்டு மனசில் நிறுத்திக்கிட்டு வெளியில் வந்துட்டாருங்க.
மிக்க நன்றி. இந்த குறிப்பிட்ட என்ன சொல்வது பதில் எங்களை எல்லோரையும் சிந்திக்க வைக்கிறது. என்றால் ஒரு பகுத்தறிவாளனாக இருக்கும் பொழுது பகுத்தறிவாளனாக தான் இருந்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார் என்பது நீங்கள் சொன்ன விடயங்களையும் அந்த நினைவுகளையும் கூறுகிறோம். இப்பொழுது ஐயா, எனக்கு என்னுடைய அனுபவம் என்னவென்றால், அவர் இலக்கிய உரை என்று ஆற்றும் பொழுது அந்த பகுத்தறிவு சிந்தனை கொண்டு வருகிறார், இருந்தாலும் அந்த இலக்கியத்திலேயே உறைந்து விடுகிறார், இலக்கியத்திலேயே அவர் ஆழ்ந்து விடுகிறார் என்று தான் கூற வேண்டும். அந்த வகையிலே தங்கள் தந்தை அறிவுகரசின் இலக்கிய உரையை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவருடைய படிக்கும் திறன், நூல்கள் சேகரிப்பு, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர முடியுமா ஐயா?
ஆமாங்க, அவர் வந்து இப்போ அதாவது அவர் செய்து முடிக்காத ஒரு பணி அப்படின்னு சொல்லணும்னா, அவர் சேர்த்து வைத்திருக்கின்ற புத்தகம் களஞ்சியங்க தாங்க. அவ்வளவு புத்தகங்கள் நம்ம சாதாரணமாக போய் புத்தக கடையில் வாங்கின புத்தகங்களும் இருக்கும். சில ஆய்வு கட்டுரைகளை போய் தேடி எடுத்து பல்கலைக்கழகத்தில் போய் அந்த ஆய்வு கட்டுரைகளுக்கான விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காருங்க. அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நிறையா இருக்குங்க. அதுதான் வந்து அந்த புத்தகங்கள் தான் ஒரு நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு, நல்ல ஒரு செயல்திட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் எங்கள் குடும்பம் வந்து அதுக்கான முயற்சியில் இறங்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, அவர் வந்து அரசியல் படித்தார தவிர தமிழ் படிக்கலைங்க. தமிழ்னா அதாவது புலவருக்கு படித்தவர் இல்லை, தமிழ் பாட்டு எழுதவோ இப்போ அதை பற்றி தெரியவோ தெரியாது. ஆனால் அவனுடைய தன்னுடைய ஆர்வத்தினால இப்போ குறுந்தொகையாகட்டும் சிலப்பதிகாரமாகட்டும் எல்லா செயலையும் படித்து அதில் இருக்க இலக்கிய நயத்தையோ அல்லது அதில் இருக்க சொற்றொடர்களையும் ஆராயலைங்க. அது நம்முடைய மனித குலத்திற்கு எப்படி பயன்பாடாகும், அந்த விஷயத்தில் என்ன அந்த காலத்தில் இருந்த மனிதனுடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படி தொடர்புப்படுத்தி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் அவர் பேசினார். உங்களுக்கே கூட தெரியும், அவர் வந்து இலக்கியத்தில் அதாவது கம்யூனிசம் இங்கே சொல்லியிருக்கு அப்படின்றது, நம்ம பாடல்களில் கம்யூனிசம் எப்படி சொல்லியிருக்குன்றது அப்படி தான் அந்த கோணத்தில் தான் பார்ப்பாருங்க. அந்த மாதிரி அதாவது இலக்கிய நகம் அதனுடைய அதாவது விளக்க உரை, தெளிவுரை, பதவுரை அப்படின்ற விதத்தில் போயிடாமல், ரொம்ப தமிழாக போயிடாமல், அது நம்ம மனித குலத்துக்கு எப்படி உபயோகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாதாங்க. அதுதான் அவருடைய தமிழர்.
மிகச் சிறப்புங்க. ஏன்னா அவருடைய இலக்கியவரை நான் கேட்டிருக்கிறேன், என்னதான் பேசினாலும் நக்கீரர் பற்றி பேசினாலும் நக்கீரர் உள்ள கீர் கீர் என்று சங்கை கீரனா என்று அவர் சொல்லும் பதம் என்னை மிகவும் கவர்ந்துதான். அந்த வகையிலே அவரை நாம் நிச்சயமாக நினைத்து பார்க்க வேண்டும். தன்மான தமிழர் ஐயா வீரமணி கூறியது போல், நான் செதுக்கிய சிற்பம் அவர் என்று கூறினார். இப்போ நம்ம நினைவேந்தரில் கூறினாருங்க, ஐயாவின் நினைவேந்தர் கூட்டத்தில் நாம் குறிப்பிட்டதை குறிப்பிட்டாக வேண்டும். அந்த தாக்கமும் நீங்கள் பெற்ற ஊக்கம் பற்றி சில எண்ணங்களை கூற முடியுமா? நான் செதுக்கிய சிற்பம் என்று வீரமணி கூறும் பொழுது அதை எப்படி நீங்கள் பொருத்தி பார்க்குறீங்க?
நிச்சயமாங்க, அது வந்து வீரமணி ஐயா அவர்களும் நாங்களும் ஒரே ஊரில் பிறந்தாங்க. கடலூர் துறைமுகம், பழைய முன்ன காலத்தில் வந்து கடலூர் பழைய பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஊரில் பிறந்ததுங்க. அப்பாவுக்கு அவர் 10 வயது மூத்தவர். அதனால் அப்பா பள்ளிக்கூடம் படிச்சுருக்கும் போது அவர் காலேஜில் இருக்காருங்க, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் எம்ஏ படிச்சுட்டு இருக்காருங்க. அவரை வந்து கொண்டு போய் அவர் கூட போய் ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டு அவர் வந்து ஹிந்து பேப்பர் வச்சுருப்பாருங்க. அப்போ அதை படிச்சுட்டு அவர் ட்ரெயின் கிளம்பினோடனே அப்பாட்ட கொடுப்பாங்க, அப்பா அதுக்கப்புறம் அது படிப்பாங்க. ஏன்னா வந்து அப்போல்லாம் வந்து பேப்பர் அதிகமாக வராதுங்க, அதுவும் இல்லாமல் ஆங்கில பத்திரிகைகள் வந்து ரொம்ப மிக குறைவு தான், நிறைய பேர் வாங்குறது. ஸோ அந்த மாதிரி அவருடைய பள்ளி பருவத்திலேருந்தே அப்பா அவரை பார்த்து தான் வளர்ந்தாருங்க. எந்த ஒரு நிலையிலையும் இன்னும் சொல்ல போனோன்னா, அவருடைய அரசு அரசாங்க பணியில் சில இடர்பாடுகள் வந்தபோதும் சரி, குடும்பத்தில் சில இடர்பாடுகள், ஈவன் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம் அங்கே வந்து எந்த டாக்டரை பார்க்கலாம் அப்படின்றது கூட அவர்கிட்ட தான் போய் கேட்பாருங்க. ஸோ ஒரு தன்னுடைய ஒரு ஆசானாக, ஒரு ஆசிரியராக, அண்ணனாக, எங்கள் குடும்பத்தின் ஒரு மூத்த உறுப்பினராக தான் அவரை பார்த்தாரு. ஸோ அதனால தான் அவர் வந்து நான் சிதிக்கிற சிற்பம் அப்படின்னு சொன்னாருங்க.
மிகச் சிறப்புங்க. ஏன்னா நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்பவும் ரொம்ப கருத்தாட மிக்கதாக இருக்கு. ஏன்னா இந்த குரு அல்லது ஆசிரியன் மாணாக்கன் என்ற உறவு முறை எவ்வளவு தெளிவாக அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கிறதுன்றது நீங்கள் சொல்லும் செய்திகளால் தெரிய முடியுதுங்க. ஐயா, அடுத்ததாக சுயமரியாதை சிங்கம் என்று தங்கள் தந்தையை குறிப்பிட்டால் அது மிக இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட நிலை. அது நல்லது தான் என்று நினைக்கிறேன். அந்த தந்தையை நான் அவ்வாறு பார்க்கிறேன். நம் எண்ணத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்க நினைச்சிட்ருக்கலாம் இன்றைக்கி நம்மோட இல்லைன்னு, ஆனால் நினைவுகளாலே இன்றும் நம்முடைய சங்கப்பாடல்களோ நம்முடைய மூதாதர்களோ நம்முடைய பெரியவர்களோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தங்களுடைய தந்தை தங்களுடைய இரத்தத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு பரிணமளிக்கிறார், எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சில கருத்துக்களை கூற முடியுங்களா?
இப்போ நான் எந்த ஒரு இடத்துலையும் போய் அங்கே என்னுடைய மரியாதை சுயமரியாதையை இது பண்ணதோ, இல்லை இந்த மாதிரி தமிழ் பேசுகிறதோ, இல்லை ஒரு இடத்துல நான் நடந்துக்கிறது எல்லாமே என்னுடைய வளர்ப்பு. என்னுடைய வளர்ப்புன்றது என்னுடைய தாயும் தந்தையும் சேர்ந்து கொடுத்தது தான். அவர்கள் அளித்த கொடை தான், அவர்களுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நான். இதை தவிர வந்து நம்ம வந்து நான் அவர் இல்லாமல் நான் வந்து சுயமாக வளர்ந்தேன்னு சொல்ல முடியாதுங்க. எல்லா நிலையிலையும் அவர் என்னை வளர்த்தார், நல்லா வளர்த்தார். அதனால தான் நாங்கள் வந்து ரொம்ப அதிகமாக அவரை நேசிக்கின்றோம். அவர் எல்லா எந்த ஒரு குறையும் இல்லாமல் எங்களை வந்து ஒரு தந்தையாக, ஒரு ஆசிரியராக, ஒரு நண்பனாக எப்படி வளர்க்க முடியுமோ அப்படியே வளர்த்தார். எங்களுக்கு வந்து யாரும் வந்து கொள்கையை சொல்லி விட்டுல. ஆனால் இன்றைக்கும் அவர் இல்லாத நிலைமையிலையும் நாங்கள் கொள்கையோடு இருக்கிறோன்னா அவர் கொடுத்த கொடை தான்.
ஆமாம், நல்லது, மிக சிறப்பு. நீ சொன்னது ரொம்ப என்னை நெஞ்சு தொடுகிறது. ஏனென்றால் என்னுடைய அன்னை என்னை வளர்த்தார், என்னுடைய அன்னை இப்பொழுது இல்லை, ஆனால் என்னுடன் அவர் இல்லை என்று நான் கூறுவதற்கு இல்லை. அது நம்மோட ரத்தத்தோடு கலந்து விட்டது. அந்த வகையிலே அந்த உணர்வை நீங்கள் சொல்லும் பொழுது என்னால் உணர முடிகிறது. கடைசியாக ஒரு வினா ஐயா, இதோடு நாம் இந்த நேர்காணலை முடித்துக் கொள்வோம். திருமிகு அறிவுக்கரசு அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர் என்பதை நேரடியாக கண்டவன் நான், உணர்ந்தவன் நான். திங்கள்வட்டம் என்ற நிகழ்வில் இலக்கியம் சார்ந்து தமிழின மக்களின் வாழ்வு நெறிகளை பற்றி பேசுகிறார். இறைவன் கோட்பாட்டினை கூட பகுத்தறிவுடன் அவர் நிறுவினார் என்பது நான் இங்கே சொல்லியாக வேண்டும். அவ்வகையிலே உங்களுக்கு அந்த பகுத்தறிவோடு சிந்திக்கும் திறனை தந்த தாக்கங்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை பற்றி சில சொற்களை கூறி இந்த இந்த நேர்காணலை நிறைவு செய்வோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா?
வாங்க, அவர் வந்து மேடை பேச்சு அவருக்கு வந்து அவராகவே வளர்த்துக்கிட்ட கலை தாங்க. யாருக்கிட்டையும் அவங்க வந்து அவர் பணியில் இல்லை, மேடை பேச்சு பார்த்து இது பண்ணுறதான். அதே மாதிரி அவருடைய மேடை பேச்சில் நிறைய கருத்துக்கள் இருக்குங்க. கருத்துக்கள்னால் அதாவது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ புரியணும், அவங்களுக்கு நம்ம வந்து அறிவு ஊட்டுனதாக இருக்கட்டும் அப்படின்னு கொள்கைகளை மட்டும் பேசாமல் மற்ற விஷயங்களும், மருத்துவம் சார்ந்து, அறிவியல் சார்ந்து, உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்ற கருத்துக்களை சொல்லுவார். இன்னொரு பெரிய விஷயம் அவர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடைச்சொற்களே இருக்காது. அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இது ஏன் இப்படி ஆச்சுன்னா அப்படின்ற இடைச்சொற்களே இருக்காங்க. வெறும் கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அவருடைய குரல் வளர்த்தனால ஒரு அந்த எல்லாரும் கட்டி போட்டு உட்கார வச்சு கேட்க வைப்பார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அதாவது மூன்றாவது மனிதர் ஒருத்தர் வந்தாலும் அந்த கூட்டத்துக்கு சம்மந்தமில்லாத வந்தாலும் என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். அவர் வந்து கட்சி நிறைய உலக நாடுகள் நிறையா போயிட்டு வந்திருக்காருங்க. அந்த உலக நாடுகளில் நடந்தது தான் பார்த்த அனுபவங்களையும் சொல்லுவார். அது அவர்களுக்கு தேவையில்லைனாலும் உலகத்தில் என்ன நடக்குன்றதை நம்ம அறிவூட்டணும் அப்படின்றது தான். ஏன்னா வந்து மானத்துக்கும் அறிவுக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கத்துலேருந்து வந்திருக்காரு இல்லைங்களா, அதனுடைய வேலையை அவர் மிகவும் தெளிவாக செய்தாருங்க.
மிக்க நன்றி ஐயா. இந்த நேர்காணல் மிக சிறப்பாக இருந்தது. கடைசியாக நேர்களே, இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான பதிவு நான் இங்கே பதிவிட வேண்டும். ஐயா, அறிவுக்கரசு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தமிழுக்காக அர்ப்பணித்தார். திராவிட சிந்தனை, சுயமரியாதை சிந்தனை என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்தாலும் தன்னுடைய உடலையே அர்ப்பணித்தார் என்பதுதான் இங்கே நாம் கூற வேண்டும். தன்னுடைய உடலை ஜிப்மர் மருத்துவமனை என்று கூறப்படும் புதுச்சேரியில் இருக்கிறது. தன்னுடைய உடலை முழுவதுமாக மாணவர்கள் அதை பரிசோதித்து தெரிந்து கொள்வதற்கு, அந்த அறிவுத்திறனை வளர்ப்பதற்கு, அங்கேயும் பகுத்தறிவின் திறனாக வெறும் சொல்லால் இல்லை செயலால் செய்கிறேன் என்று தன்னுடைய உடலை தானமாக வழங்கிவிட்டு சென்றிருக்கும் அந்த மாபெரும் தகையை நாம் இன்று நிச்சயமாக நினைவு கொள்ள வேண்டும். அந்த நினைவுகளை நம்முடைய வாழ்க்கையை செப்படுத்திக் கொண்டு நல்ல வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு அவருடைய நினைவோடு நாம் வாழ்வோம். அவர் வாழ்ந்த பகுதியில் 10 விழுக்காடு நாம் விழுக்காடாவது நாம் வாழ்ந்தோமா என்றால் நாம் வந்ததற்கு வந்து உலகில் தங்கியதற்கு ஒரு பங்கீடாக இருக்குமே என்று நினைத்து அவருக்கு ஒரு பெரிய நன்றியையும், நம்முடைய இருந்து இந்த நெருகாணலை மிகச்சிறப்பாக நமக்கு தந்தமைக்கு திரு மணிநலவன் ஐயா அவர்களுக்கும் ஒரு நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
மிக்க நன்றி ஐயா. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை அளித்த சன் மாஸ்டர் அவர்களுக்கும் முத்தமிழ் ஓசை நேயர்களுக்கும் மற்றும் இலக்குவன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி ஐயா.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய வருடாந்த பொதுக்கூட்டம், இலக்கம் 138 மெயின் ஹைவே எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே காலை 11 மணி தொடக்கம் நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். உங்களுக்கான வருடாந்த பொதுக்கூட்டத்துக்கான கூட்ட நிகழ்ச்சி நிரல் ஏற்கனவே அங்கத்தவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற வருடாந்த பொதுக்கூட்டம் மற்றும் மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடலிலே அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். விடியல் 2024 வனி நேயம் நியூசிலாந்து டிரஸ்ட் அமைப்பினர் வழங்குகின்ற கலை மாலை வருகின்ற 11ஆம் தேதி மே மாதம் 2024 இடம் மவுண்ட் ஈடன் போர் நினைவு மண்டபம். நேரம் மாலை 6 மணி. நன்கொடை $30, தனிநபருக்கான கட்டணமாக $15 அறவீடு செய்யப்படும். வன்னிப்போரில் பாதிப்படைந்த சிறுவர்களின் நல்வாழ்வுக்காக இந்த நிதி சேர்க்கப்படுகின்றது. தொடர்புகளுக்கு ஸ்கந்தா தொலைபேசி இலக்கம் 0727-77-819 அல்லது ஸ்ரீதரன் தொலைபேசி இலக்கம் 0220-03-06-487 அல்லது மின் அஞ்சல் முகவரி bunnynamtrust@gmail.com. உங்களுக்கு தேவையான நுழைவு கட்டணங்களை இந்த லிங்கின் ஊடாக சென்று பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து வன்னி நேயம் டிரஸ்ட் அமைப்பினர். இந்த நிகழ்வு வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி 2024 சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் மவுண்ட் ஈடன் போர் நினைவு மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. இந்த நுழைவு கட்டணங்களை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் அணுக வேண்டிய அலைபேசி இலக்கங்கள் ஸ்கந்தா 0227-22-77-819 அல்லது ஸ்ரீதரன் 0222-03-06-487. மனநலம் மண்ணுயிர் காக்கும், இனநலம் எல்லா புகழும் தரும். மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள் விழா 2024 வருகின்ற ஜூன் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 9:30 வரை பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் அரங்கம் மவுண்ட் ரோஸ்கில் போர் நினைவு மண்டபம். இலக்கம் 13 மே வீதி மவுண்ட் ரோஸ்கில் ஓக்லண்ட் 1041. மொழியாகி நம் மூச்சாகி வழிநடத்தி கொண்டிருக்கும் தமிழுக்கு விழா. தாய்மொழி தமிழை அரியணை ஏற்றிய மொழிப்போர் ஈகிகளை வணங்குகின்ற நன்னாள். வளரும் தலைமுறைக்கு கடந்து வந்த வரலாற்றை அறியப்படுத்தவும், நம் தலைமுறைக்கு கடந்து வந்த வரலாற்றை நினைவுபடுத்தவும் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள். தமிழ் மொழியின் சிறப்புகளை, தமிழ்நாட்டின் சிறப்புகளை பறைசாற்றுகின்ற நாள். மொழி இன விடுதலை, தமிழ் தமிழர் வரலாற்று பக்கங்களை, தமிழர் கலை இலக்கியம் பண்பாடு மெய்யியல் சிறப்புகளை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள மொழிப்போர் வீரவணக்க நினைவு நாள். தமிழ் மொழி போட்டிகள், அறிஞர் உரைகள் தமிழிசை என்ற வகையில் வடிவமைக்கப்பட்டு வருகின்றது. மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள் 2024 போட்டிக்கான விண்ணப்ப படிவங்கள் நண்பர் க. பிரேம்குமார் அவர்களுடைய மின்னஞ்சலிலே இணைக்கப்பட்டிருக்கின்றது. போட்டிகளிலே மாணவ மாணவர்கள் பதிவு செய்ய வேண்டிய இறுதி நாள் வருகின்ற 31ஆம் தேதி மே மாதம் 2024. அனைவரும் வருக. விழா ஏற்பாட்டு குழுவின் சார்பிலே நண்பர் க. பிரேம்குமார் மற்றும் விழா குழுவினர் இந்த அறிவித்தலை முன்வைத்திருக்கின்றார்கள். அனைவரையும் வருகை தந்து விழாவினை சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றனர். இந்த வாரம் கனடா நாட்டிலே வாழ்ந்து வந்த திரு ஈழவேந்தன் ஐயா அவர்கள் காலமாகி இருக்கின்றார். கனகேந்திரன் என்ற பெயருடன் யாழ்ப்பாணத்திலே பிறந்து தமிழ் மொழி மீது கொண்டிருந்த காதலால் தனது பெயரினை ஈழவேந்தன் என தமிழ் பெயராக மாற்றிக்கொண்டவர். தனது மகள்களுக்கும் தமிழ் பெயர்களையே சூட்டியவர். இந்த மரபு அவரது பேரப்பிள்ளைகள் வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இலங்கை மத்திய வங்கி பொருளாதார ஆய்வுத் திணைக்களம் என்பவற்றிலே பொறுப்பான பதவிகளில் பணிபுரிந்திருந்த போதும் ஈழத்தின் விடுதலை ஒன்றே நோக்கம் எனக் கொண்டு தனது வாழ்வினை அதற்காகவே செலவிட்டவர். 1981 முதல் தமிழ்நாட்டுக்கு இடம்பெயர்ந்து சென்று அவர் அங்கிருந்தும் ஈழத்துக்காக பணியாற்றியவர். 1997 போராளிகளுக்கான மருத்துவ பொருட்களை அனுப்பிய போது பிடிபட்டு சிறை சென்று பின்பு 2000 இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டவர். பின்னர் 2004 தமிழ் தேசிய கூட்டமைப்பு மூலம் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். பின்னர் கனடாவுக்கு புதையம்பெயர்ந்து சென்று அங்கு இறுதி வரை வாழ்ந்தவர். 2009 இறுதிப்போர் காலத்தில் தென்னாப்பிரிக்கா சென்று அங்கோர் உண்ணாவிரத நோன்பு போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தவர். ஈழம் மீது கொண்டிருந்த காதலால் குடும்பத்தினை பிரிந்து தனியாளாக இருந்த போதும் என்றும் தனது தமிழ் பற்றினை கைவிடத்ததே இல்லை. அவரினை சார்ந்தோருக்கு இந்த சந்தர்ப்பத்திலே எமது முத்தமிழோசை வானொலியின் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மறைந்த திராவிட கழகத்தினுடைய மாபெரும் உறுப்பினர் திரு அறிவுக்கரசு அவர்களின் நினைவாக தந்தை பெரியாரையினுடைய பகுத்தறிவு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷான் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
பரதேசி கோலம் ஆனானே பார்ப்பன சூழ்ச்சியிலே பரதேசி கோ